ஓம் சாந்தி. 25/12/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் வெகு காலத்திற்கு பிறகு மீண்டும் தந்தையை சந்திக்கின்றீர்கள். ஆகையால் நீங்கள் மிக மிக செல்லமானவர்கள். கேள்வி: தனது மனநிலையை ஒரே ரசனையில் வைத்திருப்பதற்கான சாதனம் என்ன? பதில்: எந்த வினாடி கடந்து முடிந்ததோ அது நாடகம் என்பதை சதா நினைவில் வையுங்கள். கல்பத்திற்கு முன்பும் இவ்வாறு நடந்திருந்தது. இப்பொழுது புகழ், இகழ், மானம், அவமானம் அனைத்தும் எதிரில் வர இருக்கிறது. ஆகையால் தனது ஸ்திதியை, அதாவது மனநிலையை ஏக்ரஸாக ஆக்குவதற்கு கடந்தவைகளை பற்றி சிந்திக்காதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? சிவபாபா. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாவார். அனைத்து ஆன்மீக குழந்தைகளின் பெயர் என்ன? ஆத்மா. தேகத்திற்கு பெயர் வைக்கப்படுகிறது, ஆத்மாவிற்கு பெயர் ஆத்மாதான். பல சத்சங்கங்கள் உள்ளன என்பதையும் குழந்தைகள் அறிவீர்கள். இதுதான் உண்மையிலும் உண்மையான சத்தியமானவரின் சங்கமாகும். இங்கு சத்திய தந்தை ராஜயோகம் கற்பித்து நம்மை சத்தியுகத்திற்கு அழைத்து செல்கிறார். இந்த மாதிரி வேறு எந்த சத்சங்கமோ அல்லது பாடசாலையோ இருக்க முடியாது. இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். முழு சிருஷ்டி சக்கரமும் குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக இருக்கிறீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கின்றார். சக்கரத்தின் முன் அழைத்து சென்று நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். இப்பொழுது நீங்கள் இந்த பக்கம் செல்வீர்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று ஜீவ ஆத்மாக்களுக்கு தந்தை கூறுகின்றார். இது புதிய விஷயம் அல்ல, கல்ப கல்பமாக கேட்கிறோம். இப்பொழுது மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். உங்களது புத்தியில் எந்த ஒரு தேகதாரி தந்தை, ஆசிரியர், குரு கிடையாது. தேகமற்ற சிவபாபாதான் நமது ஆசிரியர், குரு என்பதை நீங்கள் அறிவீர்கள். வேறு எந்த சத்சங்கம் போன்றவைகளில் இந்த மாதிரி விஷயங்கள் பேச மாட்டார்கள். மதுவனம் என்பது இது ஒன்றுதான். நாம் சத்யுகம் திரேத்தாவிலிருந்து மறுபிறப்பு எடுத்து எடுத்து இப்பொழுது சங்கம யுகத்தில் புருஷோத்தம் ஆவதற்காக நின்று கொண்டிருக்கிறோம் என்பது உங்களது புத்தியில் இருக்கின்றது. தந்தை வந்து நமக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார். 84 பிறவிகள் யார் எப்படி எடுக்கின்றனர் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். மனிதர்கள் கூறத்தான் செய்கின்றனர், ஆனால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. தந்தை நல்ல முறையில் புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் சத்தோபிரதான ஆத்மாக்கள் இருந்தனர். சரீரமும் சத்தோபிரதானமாக இருந்தது. இந்த காலகட்டம் சத்தியுகம் கிடையாது, இது கலியுகமாகும். தங்க யுகத்தில் நாம் இருந்தோம். பிறகு சக்கரத்தில் வந்து மறுபிறப்பு எடுத்து எடுத்து நாம் இரும்பு யுகத்திற்கு வந்துவிட்டோம். பிறகு சக்கரத்தில் மீண்டும் அவசியம் வர வேண்டும். இப்பொழுது நமது வீட்டிற்கு திரும்ப வேண்டும். நீங்கள் செல்லமான குழந்தைகள் அல்லவா? யார் காணாமல் போய் வெகு காலத்திற்கு பிறகு கிடைக்கிறார்களோ அவர்கள்தான் செல்லமானவர்கள். நீங்கள் 5000 ஆண்டிற்கு பிறகு கிடைத்திருக்கிறீர்கள். 5000 ஆண்டிற்கு முன்பு இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் கொடுத்திருந்த தந்தை இவர்தான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும் அறிவீர்கள். சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆக்கியிருந்தார். இப்பொழுது மீண்டும் தந்தை கிடைத்திருக்கின்றார் பிறப்புரிமையை கொடுப்பதற்காக. இங்கு தந்தை தன்னை யார் என்று உணர வைக்கின்றார். இதில் ஆத்மாவின் 84 பிறவிகளை பற்றியும் உணர வைத்து விடுகின்றார். இவை அனைத்தையும் தந்தை வந்து புரிய வைக்கின்றார். எவ்வாறு 5000 ஆண்டிற்கு முன்பும் புரிய வைத்திருந்தார். மனிதனை தேவதையாக அல்லது ஏழைகளை செல்வந்தர்களாக ஆக்குவதற்காக. நாம் 84 பிறப்புகளை எடுத்திருக்கின்றோம். யார் எடுக்கவில்லையோ அவர்கள் இங்கு கற்றுக்கொள்ள வரமாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சிலர் குறைவாக புரிந்து கொள்வர். வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா? அவரவர்களது இல்லறத்தில் வீட்டில் இருக்க வேண்டும். அனைவரும் இங்கு வந்து அமர்ந்து விடமாட்டார்கள். யார் மிக நல்ல பதவி அடைய வேண்டுமோ அவர்கள் புத்துணர்வு அடைவதற்காக இங்கு வருவார்கள். குறைந்த பதவி அடையக்கூடியவர்கள் அதிகம் முயற்சி செய்ய மாட்டார்கள். இந்த ஞானம் அப்படிப்பட்டது. அதாவது சிறிது முயற்சி செய்தாலும் அது வீண் போகாது. தண்டனை அடைந்து வந்து விடுவார்கள். நன்றாக முயற்சி செய்தால் தண்டனையும் குறைந்துவிடும். நினைவு யாத்திரை அன்றி விக்கர்மங்கள் விநாசம் ஆகாது. இந்த நினைவை அடிக்கடி தனக்குள் கொண்டு வாருங்கள். எந்த மனிதனை சந்தித்தாலும் முதலில் தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று அவர்களுக்கு புரிய வையுங்கள். இந்த பெயர்கள் சரீரத்திற்குத்தான் கிடைக்கிறது. சரீரத்தின் பெயரை வைத்துதான் யாரையாவது அழைக்க முடியும். இந்த உலகத்திற்கு தான் எல்லையற்ற தந்தையை ஆன்மீக குழந்தைகள் அழைக்கின்றனர். ஆன்மீக தந்தை வந்திருக்கின்றார் என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆன்மீக குழந்தைகளே என்று தந்தை கூறுவார். முதலில் ஆத்மா, பிறகுதான் குழந்தைகளின் பெயரை பயன்படுத்துகின்றார். ஆன்மீக தந்தை என்ன புரிய வைக்கின்றார் என்பதை ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சிவபாபா இந்த பாக்ய ரதத்தில் அமர்ந்திருக்கின்றார். நமக்கு அதே ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. வேறு எந்த மனிதனிடத்திலும் தந்தை வந்து ராஜயோகம் கற்பிப்பது கிடையாது. அந்த தந்தை வருவதே புருஷோத்தம சங்கம யுகத்தில். வேறு எந்த மனிதனும் இவ்வாறு கூற முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. இந்த போதனைகள் இந்த தந்தையினுடையது, பிரம்மா பாபாவினுடையது அல்ல என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரும் என்பது இவருக்கும் தெரியாது. இவருக்கு இப்பொழுது எந்த தேகதாரி குருக்களும் கிடையாது. எனக்கு இன்னார் குருவாக இருக்கின்றார் என்று மற்ற மனிதர்கள் அனைவரும் கூறுவர். இன்னார் ஜோதி ஜோதியுடன் ஐக்கியமாகிவிட்டார் என்று கூறுவர். அனைவருக்கும் தேகதாரி குருக்கள் உள்ளனர். தர்மஸ்தாபகர்களும் தேகதாரிகள் ஆவர். இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யார்? பரம்பிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவபாபா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்திருக்கின்றார். இவரது சரீரத்தின் பெயர் பிரம்மா. கிறிஸ்து இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் என்று கிறிஸ்தவர்கள் கூறுவர். அவர் தேகதாரி ஆவார். சித்திரமும் இருக்கிறது. இந்த தர்ம ஸ்தாபகரை பற்றி எந்த சித்திரம் காண்பிப்பீர்கள்? சிவனின் சித்திரத்தை சிலர் பெரியதாகவும் சிலர் சிறியதாகவும் உருவாக்குகின்றனர். அவர் பிந்து அல்லவா? பெயர் உருவமும் இருக்கிறது. ஆனால் அவ்யக்தமாக இருக்கின்றார். சரீரமின்றி இருக்கின்றார். இந்த கண்களினால் பார்க்க முடியாது. சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்து சென்றிருந்தார். அதனால்தான் நினைவு செய்கிறீர்கள் அல்லவா? சிவபாபா கூறுகின்றார், மன்மனா பவ, ஒரு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். யாருடைய புகழையும் பாடாதீர்கள். ஆத்மாவின் புத்தியில் எந்த தேகத்தின் நினைவும் வரக்கூடாது. இது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நமக்கு சிவபாபா கற்பிக்கின்றார். முழு நாளும் இதை திரும்ப திரும்ப படித்துக் கொண்டே இருங்கள். சிவபகவானின் மகா வாக்கியம். முதன் முதலில் அல்லாவைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உறுதி செய்யாமல் ஆஸ்தியை பற்றி கூறினால் எதுவும் புத்தியில் அமராது. இந்த விஷயம் சரியானதுதான் என்று சிலர் கூறுகின்றனர். இதை புரிந்து கொள்வதற்கு நேரம் தேவை என்று சிலர் கூறுகின்றனர். யோசிக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர். பல தரப்பட்டவர்கள் வருகின்றனர். இது புதிய விஷயமாகும். பரம்பிதா பரமாத்மா சிவன் ஆத்மாக்களுக்கு வந்து கற்பிக்கின்றார். மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை தோன்றுகிறது. சிவன்தான் ஞானக்கடல் ஆவார். ஆத்மாவை ஞானக்கடல் என்று எப்படி கூற முடியும்? அவருக்கென்று சரீரமே கிடையாது. ஞானக்கடல் என்றால் எப்பொழுதாவது அவசியம் ஞானம் கூறியிருக்க வேண்டும். அதனால்தான் அவரை ஞானக்கடல் என்று கூறுகிறோம். அப்படியே கூறிவிடுவது கிடையாது. யாராவது அதிகம் படித்திருக்கின்றனர் எனில் இவர் நிறைய வேதம் சாஸ்திரங்களை படித்திருக்கின்றார் என்று கூறுவர். அதனால்தான் சாஸ்திரி அல்லது வித்வான் என்று கூறப்படுகின்றனர். தந்தை ஞானக்கடல் என்று கூறப்படுகின்றார். அவசியம் இருந்து சென்றிருக்கின்றார். இப்பொழுது கலியுகமா அல்லது சத்யுகமா, புதிய உலகமா அல்லது பழைய உலகமா என்று முதலில் கேட்க வேண்டும். லட்சியம் உங்கள் முன் இருக்கிறது. இந்த லட்சுமி நாராயணன் இருந்திருந்தால் அவர்களது ராஜ்யம் இருந்திருக்கும். இந்த பழைய உலகம் ஏழை உலகில் இருக்க முடியாது. இப்பொழுது அவர்களது சிலைகள் மட்டுமே உள்ளன. கோவில்களில் மாதிரிகளை காண்பிக்கின்றனர். அவர்களது மாளிகை பூந்தோட்டம் போன்றவைகள் எவ்வளவு பெரிது பெரியதாக இருக்கும். கோவில்களில் மட்டுமே இருந்துவிட மாட்டார்கள். ஜனாதிபதியின் மாளிகை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. தேவி தேவதைகள் பெரிய பெரிய மாளிகைகளில் இருப்பார்கள். அதிக நிலங்கள் இருக்கும். அங்கு பயம் போன்ற விஷயங்களே இருக்காது. சதானந்தவனமாக இருக்கும். முட்கள் இருக்கவே இருக்காது. அது பூந்தோட்டமாகும். அங்கு விறகு போன்றவைகளை எரிக்க மாட்டார்கள். விறகு எரிக்கும் பொழுது புகை வரும். அதனால் துக்கம் ஏற்படும். அங்கு நாம் மிக குறைவாகத்தான் இருப்போம். பின்னாட்களில் விருத்தி அடைந்து கொண்டே செல்லும். மிக நல்ல நல்ல தோட்டங்கள் இருக்கும். நறுமணம் வந்து கொண்டே இருக்கும். முட்களின் காடு இருக்கவே இருக்காது. இப்பொழுது அதை பார்க்கவில்லை. ஆனால் உணர முடிகிறது. நீங்கள் தியானத்தின் பொழுது பெரிய பெரிய மாளிகை போன்றவைகளை பார்த்து வருகிறீர்கள். அதுபோல இங்கு உருவாக்க முடியாது. சாட்சாத்காரம் ஏற்படும், பிறகு மறைந்துவிடும். சாட்சாத்காரம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? அரசர்கள், இளவரசர், இளவரசி இருப்பார்கள். மிகவும் ரமணீகரமான சொர்க்கமாகும். எவ்வாறு இங்கு மைசூர் போன்றவைகள் ரமணீகரமாக இருக்கிறதோ அதே போன்று அங்கு மிக நன்றாக தென்றல் வீசிக்கொண்டு இருக்கும். நீரோடைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் நல்ல நல்ல உணவுகளை உருவாக்குவோம் என்று ஆத்மா புரிந்திருக்கிறது. ஆத்மாவிற்கு சொர்க்கத்தின் நினைவு வருகிறது அல்லவா? அங்கே என்ன என்ன இருக்கும், நாம் எப்படி இருப்போம் போன்ற நினைவுகள் குழந்தைகளாகிய உங்களால் உணர முடிகிறது. இந்த நேரத்தில் இந்த நினைவு இருக்கிறது. சித்திரத்தை பாருங்கள். நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்கள். அங்கு துக்கத்திற்கான எந்த விஷயமும் இருக்காது. நாம் சொர்க்கத்தில் இருந்தோம், பிறகு கீழே இறங்கினோம். இப்பொழுது மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். எப்படி செல்வது? கயிற்றால் கட்டிக்கொண்டு செல்வீர்களா என்ன? ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கக்கூடிய இடம் சாந்திதாமமாகும். நீங்கள் இப்பொழுது தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களையும் ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற நினைவை தந்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். எத்தனையோ பேர் வீட்டில் அமர்ந்தபடியே சாட்சாத்காரம் செய்கின்றனர். பந்தனமுள்ள தாய்மார்கள் ஒரு பொழுதும் பார்த்தது கூட கிடையாது. ஆத்மாவிற்கு ஆர்வம் ஏற்படுகிறது. தனது வீடு நெருக்கத்தில் வருகின்ற பொழுது ஆத்மாவிற்கு குஷி ஏற்படும். பாபா நமக்கு ஞானம் கொடுத்து அலங்கரிக்க வந்திருக்கிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். செய்தித்தாள்களில் செய்தி வரக்கூடிய நாளும் வரும். இப்பொழுது புகழ், இகழ், மானம், அவமானம் அனைத்தும் எதிரில் வருகின்றன. கல்பத்திற்கு முன்பும் இவ்வாறு நடந்திருந்தது என்பதை அறிவீர்கள். எந்த வினாடி கடந்து முடிந்ததோ அதை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. செய்தித்தாள்களில் கல்பத்திற்கு முன்பும் இம்மாதிரியான செய்திகள் வந்திருந்தன. பிறகு முயற்சியும் செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன குழப்பங்கள் ஏற்பட்டதோ அது ஏற்பட்டுவிட்டது. பெயர் ஏற்பட்டுவிட்டது அல்லவா? பிறகு நீங்கள் பதிலும் அளிக்கிறீர்கள். சிலர் படிக்கின்றனர், சிலர் படிப்பது கிடையாது, நேரம் கிடைப்பது கிடையாது, மற்ற காரியங்களில் ஈடுபட்டு விடுகின்றனர். இது எல்லையற்ற மிகப்பெரிய நாடகம் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் இருக்கிறது. டிக் டிக் என்று சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கிறது. ஒரு வினாடியில் எது கடந்து முடிந்ததோ அது மீண்டும் 5000 ஆண்டிற்கு பிறகு திரும்பவும் நடைபெறும். எது நடந்து விட்டதோ ஒரு வினாடிக்கு பிறகு நினைவிற்கு வருகிறது. இந்த தவறு ஏற்பட்டு விட்டது, நாடகத்தில் பதிவாகிவிட்டது. கல்பத்திற்கு முன்பும் இவ்வாறு தவறு ஏற்பட்டிருந்தது, கடந்து முடிந்துவிட்டது. இப்பொழுது எதிர்காலத்தில் இவ்வாறு செய்யக்கூடாது. முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அடிக்கடி இம்மாதிரியான தவறுகள் செய்வது நல்லதல்ல. இந்த காரியம் நல்ல காரியம் அல்ல என்று உங்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. நான் கெட்ட காரியம் செய்துவிட்டேன் என்று உள்ளம் உறுத்திக் கொண்டே இருக்கும். இவ்வாறு செய்யாதீர்கள், யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று தந்தை எச்சரிக்கை செய்கின்றார். கேட்காமல் பொருட்களை எடுத்துக்கொள்வது என்பது திருட்டு என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். கடுமையான வார்த்தைகள் பேசாதீர்கள். இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள். எந்த வேலைக்காரன் மீதும் கோபப்பட்டால் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்து விடுகின்றார். அங்கு சிங்கம் பசு தங்களுக்குள் அன்பாக இருக்கும். உப்பு தண்ணீர் மற்றும் பால் பாயாசம் போல அன்பாக இருப்பது எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! சத்தியுகத்தில் அனைத்து மனித ஆத்மாக்களும் தங்களுக்குள் அன்பாக இருப்பார்கள். மேலும் இந்த ராவண உலகில் அனைத்து மனிதர்களும் உப்பு தண்ணீர் போன்று இருக்கின்றனர். தந்தை மற்றும் குழந்தையும் உப்பு தண்ணீராக இருக்கின்றனர். காமம் மிக பெரிய எதிரி அல்லவா? காமத்தில் சென்று ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்துக் கொள்கின்றனர். இந்த முழு உலகமும் உப்பு தண்ணீராக இருக்கிறது. சத்தியுக உலகம் அன்பானது, பார்க்கடல் போன்றது. இந்த விஷயங்களை உலகத்தினர் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? மனிதர்கள் சொர்க்கத்தை 1,00,000 ஆண்டுகள் என்று கூறிவிட்டனர். ஆக எந்த விஷயமும் புத்தியில் வர முடியாது. யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களுக்குத்தான் நினைவிற்கு வரும். இந்த தேவதைகள் சத்தியுகத்தில் இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யார் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார்களோ அவர்களே மீண்டும் வந்து படிப்பார்கள் மற்றும் முள்ளிலிருந்து மலர்களாக ஆவார்கள். இது தந்தையின் ஒரே ஒரு பல்கலைக்கழகமாகும். இதன் கிளைகள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. எப்பொழுது இறைவன் வருகின்றாரோ அப்பொழுது அவருக்கு உதவியாளர்களாக நீங்கள் ஆவீர்கள். உங்கள் மூலமாக சுயம் இறைவன் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வார். நாம் இறைவனின் உதவியாளர்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவர்கள் பௌத்திக உதவி செய்கின்றனர். இது ஆன்மீகமாகும். ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா ஆன்மீக சேவை செய்ய கற்றுக் கொடுக்கின்றார். ஏனெனில் ஆத்மாதான் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. மீண்டும் பாபா சத்தோ பிரதானமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். என் ஒருவனை நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும் என்று பாபா கூறுகின்றார். இது யோக அக்னியாகும். பாரதத்தின் பழமையான யோகா என்று பாடப்பட்டிருக்கிறது அல்லவா? செயற்கை யோகா அதிகரித்துவிட்டன. ஆகையால் நினைவு யாத்திரை என்று கூறுவது சரியானது என்று பாபா கூறுகின்றார். சிவபாபாவை நினைவு செய்து செய்து நீங்கள் சிவபுரிக்கு சென்று விடுவீர்கள். அது சிவபுரியாகும், அது விஷ்ணுபுரியாகும், இது ராவணபுரியாகும். விஷ்ணுபுரிக்கு பின்பு ராமபுரியாகும், சூரிய வம்சத்திற்கு பின்பு சந்திர வம்சியாகும். இது பொதுவான விஷயமாகும். அரைக்கல்பம் சத்தியுகம் திரேதாயுகம், அரைக்கல்பம் துவாபர யுகம் கலியுகம் ஆகும். இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். இதையும் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். யார் நல்ல முறையில் தாரணை செய்கிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்றனர். நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். இது புத்தியில் இருந்தாலே முழு நாடகமும் புத்தியில் வந்துவிடும். ஆனால் கலியுக தேக சம்பந்தங்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஒரே ஒருவரை, அதாவது தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல், ராஜயோகம் கற்பிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் ஆவார். அதனால்தான் சிவபாபாவின் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. அவர் முழு உலகையும் மாற்றிவிடுகின்றார். இதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். இப்பொழுது நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். யார் பிராமணர்களோ அவர்களது புத்தியில்தான் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் இருக்கிறது. நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், மற்றவர்களுக்கு துக்கம் ஏற்படும்படியான எந்த காரியமும் செய்யக்கூடாது. கசப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். எந்த தேகதாரியின் மகிமையும் செய்யக்கூடாது. நமக்கு சிவபாபா கற்பிக்கின்றார், அந்த ஒருவரை மட்டும்தான் மகிமை செய்ய வேண்டும். ஆன்மீக உதவியாளர்களாக ஆக வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். வரதானம், சுத்தமான எண்ணங்களின் விரதத்தின் மூலம் விருத்தியை மாற்றம் செய்யக்கூடிய உள்ளம் எனும் சிம்மாசனத்தில் அமர்பவர் ஆகுங்கள். பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனம் அத்தனை அன்பானது. அதாவது யார் சதா அன்பான ஆத்மாக்களாக இருப்பார்களோ அவர்களே அதில் அமர முடியும். எண்ணத்தின் அளவில் கூட யாருக்கு அப்பவித்திரத்தா அல்லது மரியாதைக்கு விரோதமானவை வந்துவிடுகிறதோ அவர்கள் சிம்மாசனதாரி ஆகுவதற்கு பதிலாக இறங்கும் கலையில் கீழே வந்து விடுகின்றார்கள். எனவே சுத்தமான எண்ணங்களை மட்டுமே எழுப்புவேன் என்ற விரதத்தின் மூலமாக முதலில் தன்னுடைய விருத்தியை மாற்றம் செய்யுங்கள். விருத்தியை மாற்றுவதன் மூலமாக எதிர்கால வாழ்க்கை ரூபமான உலகம், அதாவது சிருஷ்டி மாறிவிடும். சுத்தமான எண்ணங்களை மற்றும் திடமான எண்ணங்களை மட்டும் எழுப்பக்கூடிய விரதத்தின் நேரடி பலன்தான் சதா காலத்திற்கும் பாப்தாதாவின் இதயம் என்ற சிம்மாசனமாகும். ஸ்லோகன், எங்கே சர்வ சக்திகள் இருக்கின்றதோ அங்கே தடைகளற்ற வெற்றி இருந்தே தீரும். அவ்யக்த சமிங்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தி தாவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். இறுதி வாகன மனோநிலை என்பதன் அர்த்தம் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்ட கர்மாத்தீத் மனோநிலை என்ற வாகனம், அதாவது கடைசி வாகனம். இதன் மூலம்தான் வினாடியில் கூடவே பறக்க முடியும். இதற்காக அனைத்து எல்லைக்குட்பட்டதிலிருந்தும் கடந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சொரூபத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரியாக அனைத்து எல்லைக்குட்பட்டதின் மீதும் வெற்றியை பெறக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுங்கள். அப்பொழுதுதான் கடைசி நேர கர்மாத்தீத் சொரூபத்தின் அனுபவி சொரூபம் ஆவீர்கள். ஓம் சாந்தி.